அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் சிறார்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் கவலையளிக்கும் வகையில் அதிகரித்திருப்பது குறித்த செய்திகள், தேர்தல் காலத்தில் மலையக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து ஒரு செவ்வி,
இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லாமலே அனைத்து தேசிய திட்டங்களையும் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுக்க வேண்டும்.
தமிழகத்தில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்,
இவர்கள் செய்த தவறுகள் திராவிட இயக்கத்தையே பழிக்கிற போது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் பழிக்க ஆளாகக்கூடாது. ஆகவே சரியான முடிவு எடுத்திருக்கிறோம், இரண்டு கட்சிகளோடும் சேர்வதில்லை.
தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் தற்கொலை பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது குறித்த தகவல்கள், பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவை இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கடலை கடந்து ஐரோப்பாவை அடையும் நோக்கில் குடியேறிகளாகவோ அல்லது அகதி தஞ்சம் கோரும் நோக்கிலேயோ வெளியேறிய 5000 அதிகமானவர்களை பன்னாட்டு மீட்புக் குழுவினர் லிபிய கடற்கரைக்கு அப்பாலிலிருந்து மீட்டுள்ளார்கள். 20 சிறிய ரக படகுகளில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களை பன்னாட்டு படையினர் மீட்டுள்ளதாக இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்து செய்து வரும் இத்தாலிய கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 800 பேரை எல்லையில்லா மருத்துவர்கள் அமைப்பினர் மீட்டுள்ளார்கள்.
சூடானின் தென்பகுதி மாகாணமான ப்ளூ நைலில் 10 மேற்பட்ட அரசு படையினரை அரசுக்கு ஆதரவான படையினரையும் கொன்றிருப்பதாக அங்கிருக்கும் கலகப்படையினர் தெரிவித்துள்ளனர். மலை மீதிருந்த தங்களது முகாம் ஒன்றை இராணுவம் தாக்கியதாக கலக குழுவான SPLM வடக்கு குழு தெரிவித்துள்ளது. தங்களது குழுவைச் சேர்ந்த 60 மேற்பட்டவர்களுக்கு மரண தண்டனையும் ஜெயில் தண்டனையும் விதிக்கப்பட்டதை கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதை இந்த குழு விமர்சித்துள்ளது. சூடான் அதிகாரிகள் இதுகுறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை.
சிரியாவில் நிலவும் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர உடனடியாக அவசர பேச்சுவார்த்தைகள் தேவை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகியவை தமது செல்வாக்கை பயன்படுத்தி சிரியாவை பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து வருவார்கள் என தான் நம்புவதாக ஜான் கெரி கூறுகின்றார். சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசாத் பதவியிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்றாலும் அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய தேவையில்லை என்பதற்கான சமிக்ஞையை அவர் வெளியிட்டார். இதேவேளை இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளை எதிர்த்து போராட ரஷ்யாவின் உதவியை அமெரிக்கா வரவேற்கும் எனவும் ஜான் கெரி கூறுகின்றார். சிரியாவில் அதிகரித்து வரும் ரஷ்ய செல்வாக்கு குறித்தும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.
சிரியாவில் பிடிபட்ட அரசு படையினருக்கு அல் கைதாவின் சிரிய பிரிவை உள்ளடக்கிய இஸ்லாமிய கலகப்படையினர் ஒட்டுமொத்தமாக கொலை செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபு அல் துஹார் விமானப்படை தளத்தில் பல நாட்களுக்கு முன்பாக 50 மேற்பட்ட வீரர்கள் இப்படி கொல்லப்பட்டதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2 அந்த தளத்தை முற்றுகையிட்டிருந்த கலகப்படையினர் சில நாட்களுக்கு முன்பதாக அந்த தளத்தை கைப்பற்றினர். வெற்றியின் இராணுவம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அந்த கூட்டமைப்பு தற்போது கிட்டத்தட்ட அந்த மாகாணம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது.
அமெரிக்கா மற்றும் கியூபாவுக்கான 10 பயணமாக போப் பிரான்சிஸ் இன்று செல்கின்றார். இதுவரை அந்த நாடுகளுக்கு அவர் சென்றதில்லை. அவர் போப்பாக பதவியேற்ற பிறகு எதிரிகளாக இருந்த இந்த 2 தம்மிடையுமே நீண்ட காலமாக ஒரே நிலையில் இருந்த உறவுகளை மேம்படுத்த குறிப்பிடத்தக்க அளவுக்கு பங்காற்றியிருந்தார். ஏழைகளின் நலன்களை முன்னெடுக்கும் போப் பிரான்சிஸ் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய நடைமுறையை விமர்சிப்பவர் என்பதால் கியூபாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான ரவுல் கஸ்ட்ரோவால் பெரிதும் மதிக்கப்படுகின்றார். எனினும் அமெரிக்கா தொடர்பான அவரது நிலைப்பாடு காரணமாக அங்கு அவர் அதிருப்தியாளர்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது.
நேபாளத்தில் வாடகை தாய் முறையை உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நேப் அமைச்சரவை தடை செய்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த வழிமுறையை அரசு சட்டரீதியாக அங்கீகரித்ததை அடுத்து குழந்தை இல்லாத வெளிநாட்டு தம்பதியினர் வாடகை தாய் மூலம் நேபாளம் வந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் அதிக நாட்டம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் பல தனியார் மருத்துவமனைகளில் இந்தியர்கள் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களின் கருவை சுமக்க நேபாளிய பெண்கள் முன்வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அங்குள்ள ஒரு மருத்துவமனையில் மட்டும் இப்போது 150 வாடகை தாய்மார்கள் உள்ளனர் என கூறப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சிறார்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறித்து நாட்டின் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கவலையும் கண்டனமும் வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 6000 மேற்பட்ட புகார்கள் இது தொடர்பாக வந்திருப்பதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறியுள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பை அளிக்கிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இந்த வருடம் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பில் தமக்கு 6500 அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நட்டாஷா பாலேந்திரா பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பிலான முறைப்பாடு மற்றும் சிறுவர் புறக்கணிப்பு, கட்டாய கல்வி மறுக்கப்படுகின்றமை தொடர்பில் இந்த வருடத்தில் இதுவரை எமக்கு 6500 அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முறைப்பாடுகள் ஒப்பீட்டளவில் சிறிது குறைந்திருந்தாலும் சிறார்கள் மீது இழைக்கப்படும் தவறுகள் குறைந்துள்ளன என்று கூற முடியாது என குறிப்பிட்ட நடாஷா பாலேந்திரா, இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு தாம் பல பொறிமுறைகளையும் நடைமுறைகளையும் கையாள்வதாக குறிப்பிட்ட அவர், இருந்தாலும் பெரிய சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சிறுவர் மீதான துஷ்பிரயோக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டின் போது உயர்நீதிமன்றம் வரை அதனை எடுத்துச் சென்று தீர்ப்பு ஒன்றை பெற சராசரியாக 8 வரையாகின்றன. இதனால் உயர்நீதிமன்றில் பெரும் எண்ணிக்கையிலான வழக்குகள் தேங்கிக் கிடக்கின்றன. அதனை விரைவுபடுத்தி விரைவான வகையில் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கும் கட்டமைப்பு ஒன்றை நாம் பரிந்துரை செய்துள்ளோம். இதற்காக நாம் நீதியமைச்சு, காவல்துறை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுகிறோம் என்று குறிப்பிட்ட நடாஷா பாலேந்திரா, சிறுவர்களை அவர்களது சமுதாயமே பாதுகாக்கும் வகையில் சமுதாய மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் தமது கள உத்தியோகத்தர்கள் கடுமையாக பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கையில் புதிதாக அமைந்துள்ள தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் தேர்தல் காலத்தில் மலையக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென மலையக பகுதியில் உள்ள சிவில் சமூகத்தினர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். இதுகுறித்து அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ள கண்டியிலுள்ள சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் இயக்குநர் பெரியசாமி முத்துலிங்கம் அவர்களிடம் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
முதலாவதாக மலையகத்தில் இருக்கின்ற சொந்த வீடு அட்டவர்கள் இருக்கின்றார்கள். 150 அல்லது 200 முன்பு கட்டப்பட்ட வீடுகளில் கிட்டத்தட்ட 260,000 குடும்பங்கள் வாழ்கின்றன. அந்த குடும்பங்களுக்கான வீடை கட்டி கொள்வதற்கான காணி முதலில் வழங்க வேண்டும். முடியாதவர்கள் ஏனைய மக்களுக்கு செய்து கொடுப்பது போல இனாமாக அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் பிரதானமானது அவர்களுக்கு. அதனை செய்வதன் மூலம்தான் இந்த மலையக மக்கள் ஏனைய மக்களைப் போல் சுதந்திரமாக, ஏனைய சிங்கள மக்களை போல, தமிழ் மக்களை போல, முஸ்லிம் மக்களோடு கிராம வாழ்க்கையில இணைவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் பிரதான ஒரு முதன்மை கோரிக்கையாக இருக்கின்றது.
சரி, புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து 1 தற்போது முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் அதனை நிறைவேற்ற கால அவகாசம் தேவையல்லவா?
இல்ல, கால அவகாசம் தேவை. ஆனால் ஏற்கனவே கடந்த அரசாங்கத்தின் போது சில விடயங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கூறுவதென்றால், கடந்த காலகட்டத்திலே தோல்வியுற்ற ஜனாதி மஹிந்த அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்க வேண்டும் என்பது கூறியுள்ளதுடன் அதனை வழங்குவதாக பல முறை உறுதி செய்திருக்கின்றார். அதற்கடுத்ததாக ஏழு பேச்சு காணிகளையோ அல்லது அதை கூடிய காணிகளிலே அவர்களுக்கு சொந்த வீட்டுடனான உரித்துடனான வீடுகள் வழங்குவேன், 50,000 வீடு கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி, இது புதிய விடயம் அல்ல, புதிய அரசாங்கத்துக்கு புதிய தேவையும் இல்லை, ஒரு கால அவகாசம் தேவையில்லை. ஏன்னா இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த கூட்டரசிலே ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர், எனவே அவருக்கு செயலாளராக இருந்திருக்க, எனவே மஹிந்த அவர்கள் முன்வைத்த மஹிந்த சிந்தனையிலே நாங்கள் சிவில் சமூகம் முன்வைத்ததன் விளைவாக தான் அது கொண்டு வரப்பட்டது, 50,000 வீட்டு திட்டம். எனவே அது ஒரு புதிதாக கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது போனால் புதிதாக அதுக்கான ஆணையை பெற வேண்டும் என்று ஒரு தேவை இல்லை. எனவே இந்த அரசாங்கம் ஒரு மாதம் தான் என்று நாங்கள் விடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக இந்த ஆட்சிக்கு வர முன்பும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் இந்த பொது தேர்தலிலும் கூட நுவரலியாவிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேடையிலே உரையாற்றிய ரணில், அதாவது இன்றைய பிரதமர் அவர்களும் கூறியிருக்கின்றார், இந்த சமூகம் ஏனைய சமூகத்தை போல ஒரு கிராம வாழ்க்கை கொண்ட சமூகமாக மாற்ற வேண்டும், இன்றும் இந்த மக்கள் நம்ம லயன் காமராக்கள் இருக்கின்றார் என்று அவர் மேடையிலே கூறியிருக்கின்றார். எனவே அதே நேரத்திலே இந்த அரசாங்கம் ஒரு புதிய அமைச்சை தந்திருக்கின்றது, அது வந்து மலைநாட்டு புதிய கிராம மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு என்ற புதிய கிராமங்கள். எனவே இது வந்து ஒரு கால அவகாசம் இல்லை. இந்த அரசு ஆரம்பித்த நாளிலே இப்பொழுது நடைமுறை இந்த அமைச்சு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்ற, எனவே இதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி எத்தகைய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்?
தொடர்ச்சியாக இந்த அரசு என்னென்ன திட்டங்களை தேசிய திட்டங்களாக மேற்கொள்ளுகின்றதோ அந்த திட்டங்களில் இவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு என்னென்றால், இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லாமலே அனைத்து தேசிய திட்டங்களையும் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அது அரசியல் அமைப்பு ரீதியாகவும் இவர்கள் கூற வேண்டும். அந்த வளங்கள் எந்தவித தங்கு தடையின்றும் ஏனைய மக்களை சென்றடைவது போல இந்த மலையக மக்களை சென்றடைய வேண்டும். இந்த வருடத்துக்குள்ளேயே அவர்கள் அந்த அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் இந்த உள்ளீடை அவர்கள் செய்ய வேண்டும். செய்துவிட்டால் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்தாலும் இவர்கள் கோரிக்கை விடுக்காமலே மலையகம் உள்வாங்கப்பட்டுவிடும். எனவே அந்த அரசியல் கோரிக்கைக்கு தான் இவர்கள் அழுத்தம் கொடுக்கணும்.
கண்டியில் உள்ள சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் இயக்குனர் பெரியசாமி முத்துலிங்கம். அடுத்ததாக, இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரிக்க சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை செய்துள்ள நிலையில், அதில் இலங்கையைச் சேர்ந்த நீதிபதிகள் பிரதான பங்கு வகிக்கக்கூடாது என இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 9 சிவில் சமூக அமைப்புகள் கோரியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் சிவில் சமூக அமைப்பு உள்ளிட்ட 22 சிவில் அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையை வரவேற்றுள்ளதுடன் அது பரிந்துரைத்துள்ள கலப்பு நீதிமன்ற பொறிமுறைக்குள் உள்நாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கப்படக்கூடாது என கோரியிருக்கின்றன. இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறையானது ஐநாவினால் தலைமை தாங்கப்படுவதாகவும் சர்வதேச சட்ட ஆணையின் அடிப்படையிலானதாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த சிவில் அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவே இலங்கையில் இடம்பெறக்கூடிய நியாயமான பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான குறைந்தபட்ச தகுதியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கலப்பு பொறிமுறையின் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கலப்பு பொறிமுறையில் சர்வதேச அங்கம் மேம்பட்டதாக இல்லாவிட்டால் எந்த காரணங்களுக்காக உள்ளக பொறிமுறையை ஜெனிவா அறிக்கை நிராகரிக்கின்றதோ அதே காரணங்களுக்காக கலப்பு முறையையும் நிராகரிக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒருமுறை பாதிக்கப்பட்ட மக்கள் அரைகுறையானதொரு முயற்சி மூலம் ஏமாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த அறிக்கை கூறுகின்றது. இந்த நிலையில் உள்ளூர் நீதிபதிகளை ஏன் உள்ளடக்க கூடாது என்று தமிழ் சிவில் சமூக இணை பேச்சாளர்களில் ஒருவராகிய அருட்தந்தை எழில் ரஜன் ராஜேந்திரன் அவரிடம் கேட்டேன்.
உள்நாட்டு நீதிபதிகள் இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால், தகுதியான நீதிபதிகள் இல்லை என்றது ஒன்று. அதே நேரத்தில் வந்து அந்த எங்களுடைய நாட்டினுடைய கட்டமைப்புக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சிங்கள பௌத்த கருத்தியல் வந்து கட்டமைத்திருக்கின்றது. படை வீரர்களும் சரி, அதனோடு தொடர்புடைய அதிகாரிகளும் சரி, எப்போதுமே சிங்கள நாட்டையும் பௌத்த மதத்தையும் சிங்கள மக்களையும் பாதுகாக்கின்ற வீரர்கள் உறுப்பினர்களாகத்தான் அந்த கருத்தியல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கருத்தியல் கட்டமைப்புக்கு ஊடாக வருகின்றவர்கள் நிச்சயமாகவே தாங்கள் இதுவரைக்கும் பாதுகாப்பானவர்கள் அல்லது தங்களை பாதுகாத்தவர்கள் என்று சொன்னவர்களை குற்றவாளிகளாக ஒரு இரவிலே நிச்சயமாகவே மாற்ற மாட்டார்கள், குற்றவாளிகளாக காண விரும்ப மாட்டார்கள். ஆகவே இந்த கட்டமைப்பு மாற்றப்படும் வரைக்கும் நான் நினைக்கின்றேன் உள்நாட்டு நீதிபதிகள் நிச்சயமாகவே இந்த கட்டமைப்புக்கு பின்னாலே இருந்தால் வரப்போகின்றார்கள். இந்த நீதிபதிகளை வச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. பௌத்த சிங்கள தேசியவாதத்துக்குள்ளிருந்து அந்த சிந்தனை பள்ளியிலிருந்து வார நீதிபதிகள் நிச்சயமாகவே திறந்த மனதோடு இருக்க மாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய வாதம்.
இந்த ஐநா விசாரணையும் அதன் அறிக்கையும் ஒரு அதிகாரப்பூர்வமாக பல விஷயங்களை வெளிக்கொண்டிருக்கு, ஒரு ஆவணமாக இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீதி கிடைப்பதற்கான ஒரு பாதை திறந்திருக்கு. அந்த நேரத்தில் இப்படி தான் நீதிபதி வேண்டும், இப்படித்தான் விசாரணை இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூடுதலான விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பமும் கை நழுவி போகலாம் அல்லவா?
யூஎன் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆஃப் நிலைமாறு கால நீதிக்கு அவர் வந்து சந்தித்து போன பிற்பாடு தன்னோட அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நிலைமாறு கால நீதி பொறிமுறையும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய மக்களினுடைய பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கலந்துரையாடலின் பின் தான் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று. இதில் மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கட்டமைப்பும் அல்லது எந்த ஒரு பொறிமுறையும் வடிவமைக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் என்ன டிமாண்ட்ஸை முன்னுக்கு வைக்கிறார்கள் என்பதை மையமாக வைத்து தான் பொறிமுறைகள் சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு வடிவமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலைமாறு கால நீதிக்குரிய அந்த அதிகாரி மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே இலங்கை வந்து சென்றதின் பிற்பாடு சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாகவே நீதிபதிகள் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் அந்த இனப்படுகொலை தொடர்பான அல்லது போர்க்குற்றம் தொடர்பான அந்த அறிவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே அதுக்கு தகுதி வாய்ந்த நீதிபதிகள் இருக்கிறார்களா என்பது மிக மிக கேள்விக்குறியானது ஒன்று என்று நான் நினைக்கின்றேன்.
என்றார் எழில்ரஞ்சன் ராஜேந்திரன் அவர்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருச்செங்கோட்டில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. வெள்ளிக்கிழமையன்று தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட திருச்செங்கோடின் காவல்துறை துணை கண்காணிப்பாளரின் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் மேற்கு பகுதியில் இருக்கும் திருச்செங்கோட்டின் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருந்த விஷ்ணுபிரியா நேற்று பிற்பகலில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய கோகுல்ராஜ் என்ற வாலிபரின் கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் விசாரித்து வந்த நிலையில் அவரது இந்த மரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி, கோகுல்ராஜ் வழக்கில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவே தன் மகள் இறந்ததாக கூறினார்.
கோகுல்ராஜ்
இதனிடையே கோகுல்ராஜ் கொலை விசாரணைக்கும் விஷ்ணுபிரியாவின் தற்கொலைக்கும் தொடர்பில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்கொலைக்கு முன்பாக விஷ்ணுபிரியா எழுதியதாக கூறப்படும் கடிதத்தை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர், அதில் கோகுல்ராஜ் கொலை வழக்கிற்கும் தனது தற்கொலைக்கும் தொடர்பில்லை என விஷ்ணுபிரியா குறிப்பிட்டிருப்பதாக கூறியுள்ளனர். இது தொடர்பாக தமிழகத்தின் மேற்கு மண்டல ஐஜியின் கருத்தை பெற பல முறை முயற்சி செய்தும் அவர் பதிலளிக்க முன்வரவில்லை. விஷ்ணுபிரியாவின் உடல் சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து சமீப நாட்களில் பலர் வெளியேறியிருக்கும் நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வைகோ வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் கூட்டணி வைக்கப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப்போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் மதிமுகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் சிலர் உட்பட பலர் விலகியிருக்கும் நிலையில் அவர்களில் சிலர் திமுகவில் சேர்ந்திருக்கும் நிலையில் மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திராவிட இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்ட நல்ல தொண்டர்களை தக்க வைக்கவே இரு கட்சிகளோடும் கூட்டு சேர்வதில்லை என்ற முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்தார்.
திராவிட இயக்கத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரெண்டு கட்சியிலும் நல்ல தொண்டர்கள் இருக்காங்க. திராவிட இயக்கத்தில் அண்ணா பெரியார் செய்தது ஏராளம், இவர்கள் செய்த தவறுகளால திராவிட இயக்கத்தையே பழிக்கிற போது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் பழிக்கு ஆளாகக் கூடாது. ஆகவே சரியான முடிவு எடுத்திருக்கிறோம், இரண்டு கட்சிகளோடும் சேருவதில்லை என்று.
சமீப நாட்களாக கட்சியிலிருந்து சிலர் விலகுவது குறித்து பேசிய வைகோ, பதவிக்காகவே அவர்கள் மதிமுகவிலிருந்து விலகுவதாகவும், கட்சி தொண்டர்களில் 99% பேர் மதிமுகவிலேயே நீடிப்பதாகவும் வைகோ கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் திமுகவை வைகோ கடுமையாக விமர்சித்தார்.
அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு சாதகமாக மதிமுக செயல்படுகிறது என்று வழக்கமான பாணியை எடுத்து விடுகிறார் அண்ணன் கலைஞர். என்னைய கட்சி விட்டு நீக்கிறப்ப குடவாசல் கூட்டத்துக்கு போறோம், 10,000 வாகனங்கள் வந்தது. ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கி கொண்டு இத்தனை பேர் வாகனங்களில் போயிருக்காரு சொல்லி எழுதினார். அன்றைக்கே எங்க மேல எளிதா சொல்லிடுவார் யார் மேலையும்.
திமுகவுடன் மதிமுக கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பது தெரிந்தவுடன் கடந்த ஒரு மாத காலமாக கட்சியை உடைப்பதற்கான முயற்சிகளில் திமுக ஈடுபட்டு வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் தற்போதைய அதிமுக ஆட்சியின் மீதும் விமர்சனங்களை வைகோ முன்வைத்தார். தாங்கள் பிற கட்சிகளுடன் இணைந்து அமைத்திருக்கும் மக்கள் நலனிற்கான கூட்டு இயக்கத்தில் நீடிக்கப் போவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. தங்கள் நாட்டில் குவிந்து வரும் குடியேறிகளை பதிவு செய்யாமல் ஹங்கேரியை நோக்கி அவர்களை அனுப்ப ஆரம்பித்துள்ளது குரேஷியா. இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளது என ஹங்கேரி குரேஷியாவை சாடியுள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பை அளிக்கிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வடக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சென்றடையும் நோக்கில் பயணிக்கும் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் மற்றும் அகதிகளால் சில ஐரோப்பிய நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குரேஷிய அதிகாரிகள் குடியேறிகளை பதிவு செய்யாமல் ஹங்கேரியின் பக்கமாக அனுப்ப ஆரம்பித்துள்ளது அந்த நாடு சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளது என ஹங்கேரி குரேஷியாவை சாடியுள்ளது. ஹங்கேரியின் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள குரேஷிய அதிபர் கொலிண்டா கிராஃபர், இது ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதற்கான நேரமில்லை, நாம் அனைவரும் ஒருமித்து நெருக்கடிக்கு தீர்வு காண
வேண்டிய
இந்த குடியேறிகள் மற்றும் அகதிகள் நெருக்கடியானது மதிப்புமிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டமைப்பை துரதிருஷ்டவசமாக சீரழிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சிறந்த பொதுவான வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் உள்ளன என்பதை நிரூபிப்பதற்கு இது நல்லதொரு தருணமே தவிர நாம் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டும் வேளை இது அல்ல என்று குரோஷிய அதிபர் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு ஹங்கேரி கடுமையான தொனியில் பதிலளித்துள்ளது. குரோஷியா ஐரோப்பிய எல்லைகளை பாதுகாக்க தவறிவிட்டது என ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இருக்கும் ஹங்கேரியின் உறுப்பினரான டாக்டர் ஜெர்ட்கே ஷெர்ப்ளின், தமது இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லைப்பகுதியை குடியேறிகள் கடந்து செல்வதற்கு குரோஷியா அனுமதிக்கிறது என கூறுகிறார். குடியேறிகளின் வரத்து அதிகரித்து வரும் வேளையில் அந்த அழுத்தம் காரணமாக அந்த நாட்டு அகதிகளை தமது நாட்டிற்குள் தள்ளிவிடுகிறது எனவும் அவர்
கூறுகிறார்.
குறிப்பிடத்தக்க அளவிலான குடியேறிகளை குரோஷியா ஹங்கேரிக்குள் சட்டவிரோதமாக அனுப்பியுள்ளது. இது தொடர்பில் எம்மிடையே எந்த உடன்பாடும் கிடையாது. ஆனால் அப்படியொரு உடன்படிக்கை உள்ளதாக குரோஷிய பிரதமர் கூறுகிறார். அப்படி எந்த உடன்படிக்கையும் கிடையாது. இப்போது குரோஷியாவே அப்படியான உடன்பாடு இல்லை என்கிறது. அவர்கள் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் குடியேறிகளை ஏற்றி எமது நாட்டிற்குள் தள்ளிவிடுகிறார்கள் என்றார் ஜெட்கே ஷெர்ப்ளின். கடந்த புதன்கிழமை முதல் 20,000 அதிகமான குடியேறிகள் குரேஷியாவை வந்தடைந்தனர். ஆனாலும் நேற்று வரை இவர்களில் 8,000 பேர் வரையிலானோர் மாத்திரமே ஹங்கேரி எல்லையை கடந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் குடியேறிகளை ஏற்றிக்கொண்டு மேலும் பேருந்துகள் ஹங்கேரி எல்லையை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த செய்தி தொகுப்பு. அடுத்ததாக தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் தொகுத்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது அலைவரிசைகளை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9,900 கிலோஹெர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18,830 கிலோஹெர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15,330 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே சங்கீதா.
ஆம், முதலில் ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்த அறிக்கையை வெளியிட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதும் லண்டன் நேயர் சாம் தம்பி பிள்ளை, இந்த அறிக்கை இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், சித்திரவதை, போர்க்குற்றங்கள் ஆகியவற்றை பற்றிய சரியான புரிதலை காட்டியது. அமைதியை விரும்பும் பெரும்பாலான இலங்கையர்களும் சர்வதேச சமூகமும் இலங்கையில் நீதியை நிலைநாட்டவும் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதன் மூலம் அமைதியையும் நீதியையும் கொண்டுவரவும் எடுக்கப்படும் இந்த முயற்சியை வரவேற்பார்கள் என்கிறார்.
அடுத்ததாக, உத்தரப்பிரதேசத்தில் பியூன் வேலைக்கு 23 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர் என்ற செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் கரூர் நேயர் ராதாகிருஷ்ணன் முத்துக்குமார், நவீன கல்வி முறை என்பது இதுபோல வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் வறுமைக்கும் தான் இட்டு சென்றிருக்கிறது என்கிறார்.
மறைந்து வரும் மங்கள இசை என்ற புதிய தொடர் குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், மறைந்து வரும் மங்கள இசை தொடர் கேட்டேன். பார்போற்றிய இசைக்கலைஞர்களின் இன்றைய அவல நிலையை அறிந்து வருந்தினோம். தற்காலத்தில் இசை என்னும் பெயரில் இறைச்சல்தான் காதில் ஒலிக்கிறது. நாதஸ்வரம் மற்றும் தவில் போன்ற இசைக்கருவிகளிலிருந்து எழும் இசை மன இறுக்கத்தை போக்கும் அரிய மருந்து என்பதை அறிந்து இசை கலைஞர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், ஆலயங்களிலும் திருமணங்களிலும் மற்றும் சுபகாரியங்களிலும் ஒலித்து வந்த நாகஸ்வரம் மற்றும் தவில் தற்போதுள்ள நவீன காலத்தில் குறைய தொடங்கிவிட்டது. நாகஸ்வரம் தவில் இதன் இசை ரசனை செவிக்கு இசை விருந்தளிக்கும். நாகஸ்வர வித்வான்களும் மற்றும் நாகஸ்வரம் தயாரிப்பாளரும் தற்பொழுது தொழில் முடங்கி பொருளாதார நெருக்கடியில் இருப்பது மன வேதனையை தருகின்றது. தமிழக அரசு இந்த கலைக்கு உத்வேகம் தர வேண்டும் என்கிறார்.
இதே தொடர் குறித்து ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலிருந்து எழுதும் பொன்மயிலைநாதன் என்னும் நேயர், மறைந்து வரும் மங்கள இசை பற்றிய தொடர் நிகழ்ச்சி தமிழோசையில் வருவது பற்றி மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் காலம் காலமாக தமிழோசையில் ஒலித்து வந்த மங்கள இசைக்கு பதிலாக செயற்கையான இலத்திரன் இசையை புகுத்தியது தமிழோசை. இன்று மங்கள இசை மறைகிறது என்பதை உணர்ந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியை படைக்க இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகிறது. அடுக்கி அடுக்கி கடுகதியில் கொடுக்கும் செய்திகளுக்கு இடையில் சங்கரண்ணா காலத்தில் இருந்தது போல இடையிடையே இசை கேட்கவும் இடம் தருவீர்களா? ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்கிறார்.
இசை குறித்த நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது இசை குறித்த செய்திகளும் அவ்வப்போது நமது நிகழ்ச்சியில் இடம்பெறத்தான் செய்கின்றன. நேயர்கள் அதை உணர்வார்கள். ஆயினும் பெரும்பாலும் செய்திகளே நமது நிகழ்ச்சியை ஆக்கிரமிக்கின்றன என்பது உண்மைதான். நேயரின் கருத்துக்கு இன்னும் நன்றி. இதே தொடர் குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் மற்றொரு நேயர் அருள் ராமசாமி, மங்கள இசை என்றவுடனே நினைவு தெரிந்த நாள் முதலாக நான் கேட்டு வந்த நம் BBCயின் முன்னாள் முகப்பிசைதான் நினைவுக்கு வருகிறது. நேரமும் வாய்ப்பும் கிடைத்தால் அதனை மீண்டும் ஒரு முறை ஒலிக்கச் செய்ய வேண்டுகிறேன் என்கிறார். நன்றி நேயருக்கு. அதை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மீண்டும் ஒரு முறை ஒலிக்கச் செய்வோம். இப்பொழுதும் நம்முடைய முகப்பிசையில் அது ஒரு நவீன வடிவில் அந்த நாதஸ்வர இசை நாம் ஒலிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். சில நேயர்கள் அதை முன்பே உணர்ந்து கேட்டார்கள். சில நேயர்களுக்கு இன்னும் அது சரியாக புரியவில்லை என்று நினைக்கிறேன். எனினும் நேயர்களின் கருத்துக்களை நாம் மனதில் வைத்துக் கொள்கிறோம். அடுத்த கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
அடுத்து ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். இந்தோனேஷிய மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருளான சிகப்பு மிளகாய் கடுமையாக விலையேற்றம் கண்டுள்ளது, அந்த மக்களை பாதித்துள்ளது என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கலிபோர்னியா VT ரவிச்சந்திரன் என்னும் நேயர், சிவப்பு மிளகாய் சாஸ் இல்லாமல் இந்தோனேஷியர்களுக்கு உணவு இல்லை. ஒரு அவித்த அல்லது பொரித்த மீன், கொஞ்சம் சோறு, சிவப்பு மிளகாய் ஆகியவை அவர்களுக்கு இருந்தாலே போதும். சிவப்பு மிளகாய் அவர்களது உணவில் ஒரு அங்கம் என்கிறார்.
இலங்கை போர்க்குற்ற விசாரணை குறித்த ஐநா மன்ற மனித உரிமை குழுவின் அறிக்கை பற்றிய செய்தி குறித்து எழுதும் சுதர்சனம் சுந்தரலிங்கம் என்னும் நேயர், நீங்கள் ஒரு ஊடகம் என்ற முறையில் எங்கள் மக்களின் எதிர்கால முன்னேற்றத்துக்கான ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துங்கள். சர்வதேச விசாரணையா அல்லது உள்நாட்டு விசாரணையா என்று மக்களிடம் கேட்டுவிட்டு ஐநாவிடம் கொண்டு போய் காட்டினால் போதும் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள நசீம் முகமது என்னும் நேயர், ஐநா என்பது ஒரு டூப்பு, வெறும் வாய்வார்த்தை மட்டும்தான் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பாக எழுதும் மிக் தாசன் என்னும் நேயர், எமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதே அவசியம். அதற்கு சர்வதேச விசாரணையே முறையானதாக அமையும் என்பதே எம்முடைய மக்களின் நம்பிக்கை. தற்பொழுதும் எமது மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவே உணர்கிறார்கள் என்கிறார்.
அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ராசநாயகம் வசந்தகுமார் என்னும் நேயர், இலங்கையில் ஜனநாயகம் வேரூன்றுவதற்கு தமிழ் மக்களின் வாக்குகள் உறுதி செய்தாலும் தமிழ் மக்களின் நியதியை ஏற்க கடவுள்தான் துணை புரிய வேண்டும் என்கிறார்.
சரி சங்கீதா, நேர் நேரத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் கடிதங்கள் மூலம் நம்முடன் தொடர்பு கொள்ளும் தமிழக நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். புதிய அஞ்சல் பெட்டியன் அறிவிக்கப்பட்டு சில வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் அந்த எண்ணை பற்றி நம்முடைய நேயர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கடிதங்களை எழுதுங்கள். நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை, விமர்சனங்களை உடனுக்குடன் தெரியப்படுத்துங்கள். அவை நம்முடைய நேரம் நிகழ்ச்சியில் நிச்சயம் இடம்பெறும். சரி, இவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை நம்முடைய உள்ளூர் தபால் பெட்டி எண்களை தரலாமே சங்கீதா.
ஆம், தமிழோசைக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
சரி சங்கீதா, நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் மணிவண்ணன், சங்கீதாராஜன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியிலையும், கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.